டி ஜானகிராமனின் மோகமுள் 3வது பாகம் 9வது அத்தியாயம். புதன்கிழமை காலை பாலூர் ராமுவின் வீட்டு காம்பவுண்டை விட்டு கார் வெளியே புறப்பட்டது. பாபுவும் ராமுவும் பின்னால் உட்கார்ந்திருந்தார்கள். ராமுவின் 2 சீடர்கள் முன்னால் உட்கார்ந்திருந்தார்கள்.
நம்ம சங்கீதம் உயர்ந்ததுதான், ஆனா ஒரு பாவியும் உழைக்க மாட்டேன்னுங்கிறானே. குருகுல வாசம் செய்கிற வித்த காலம் மாறிட்டுது.
பள்ளிக்கூடம் வைத்து விட்டார்கள்,
வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் மற்ற பள்ளிக்கூடம் மாதிரியே இதையும் பண்ணிவிட்டான்களே. 10 மணிக்கு போய் 4:30 மணிக்கு வருகிற பள்ளிக்கூடமாக அடித்து விட்டான்கள். காலையிலே எழுப்பிவிட்டு சாதகம் பண்ண சொல்லி கூட இருந்து வழிகாட்டினால் உழுப்பிடும்.
யார் இதெல்லாம் கவனிக்கப் போகிறானோ ஈஸ்வரா
என்று முனகிக் கொண்டே வந்தார் ராமு. வண்டி நுங்கம்பாக்கத்தை கடந்து கொண்டிருந்தது.
வழிகாட்ட யார் இருக்கிறார்கள்? இந்த தென் தேசத்தில் இப்போ யாரும் இருக்கிறதா தெரியல, முன்னெல்லாம் இருந்திருக்கலாம் என்றார் அவர்.
நீங்கள்தான் குரல் புறமானது, ஞானம்தான் முக்கியம் என்கிறீர்களே.
அடவோய், ஏதாவது கட்சிக்கு சொன்னால் அதை பிடிச்சென்று விட மாட்டேங்கிறீரே.
சிலு சிலுவென்று காலை காற்று வீசிக்கொண்டிருந்தது. சென்ட்ரல் ஸ்டேஷனை அடைந்து வண்டியை விட்டு இறங்கி கூலியின் தலையில் பெட்டி படுக்கைகளை ஏற்றிவிட்டு நடக்கும்போது எங்கிருந்தோ வருவது போல யமுனா வந்து கொண்டிருந்தாள். பளீரென்று குங்குமம், துவளும் அரக்கு பட்டுப்புடவை, காலையின் புதுமையையும் தூய்மையும் அவள் முகத்தில் ஒளிர்ந்தன. என்ன யமுனா, இப்பதான் வரியா?
ஒரு நாள் இருக்கும். வண்டியில பார்த்தேன், நீ வரல என்று தெரிந்தது. உன் பெயர் எழுதியிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே
ஒதுங்கினார் போல வந்தாள் யமுனா. சீடர்கள் போற்றரோடு வேகமாக நடந்து கொண்டிருந்தார்கள். யமுனா சற்று தூரம் நடந்த பிறகு நின்று நின்று நடந்த ராமு கேட்டார்,
வீட்டுக்காராளோ, அன்னைக்கு பார்த்தேன் போல இருக்கே.
ஆமாம்.
வீட்டுக்காரர் வரலையோ, தனியா வந்திருக்காளே?
வீட்டுக்காரர் தான் இதோ இருக்கிறாரே.
எங்கே?
நீங்கள் அவரோடு தான் பேசுகிறீர்கள்.
என்ன?
மூர்ச்சை போட்டு விழுந்து விடாதீர்கள்.
என்னையாது
அண்ணா, நீங்கள் நினைக்கிறார் போல உங்கள் தம்பி பிரம்மச்சாரி இல்லை.
ஓய், என்னையா இது? இவாளா?
இவாதான்.
நீர் என்கிட்ட சொல்லவே இல்லையே.
இப்போது சொல்லிவிடுகிறேன், ஊர் பார்த்த கல்யாணம் இல்லை.
எனக்கு ஒன்றும் புரியல.
ராமுவின் பொன் சிரிப்பு குழம்பிற்று. அவ்வளவுதான், இவள் இல்லாவிட்டால் நான் இங்கேயே உதவாக்கரை மாதிரி சுற்றி கொண்டிருப்பேன். என் பிடிவாதம், சங்கீதம் எல்லாவற்றிற்கும் இவள்தான் காரணம்.
அப்படியா? கூட ஈஸ்வரா, உம்ம முழுசா பார்க்கறதுக்குள்ளேயும் இந்த ஈஸ்வரனையே பார்த்து விடலாம் போல இருக்கே.
நீங்கள் பார்க்காமலேயே இருக்க வேண்டும். 1-5 நிமிஷம் நீங்கள் முன்னால் போங்கள், நான் இதோ வந்து விடுகிறேன்.
மொள்ள வாரும்.
ராமு வேகமாக நடந்து யமுனாவை கடந்து சென்றார். பாபுவும் 1 எட்டில் நடந்து நெருங்கி யமுனா என்று கூப்பிட்டான். யமுனா நின்றாள்.
காபி சாப்பிட்டியோ?
இல்லை. வா என்று பிளாட்பாரத்தின் பக்கவாட்டில் இருந்த கேன்டீனை நோக்கி நடந்தார்கள். வரட்டுமா? நான் பதிலில்லை. தலை அசைந்தது. கண்ணீர் மல்கிற்று அவள் கண்களில். முந்தானையால் துடைத்து கொண்டு மேற்கே முகத்தை திருப்பிக் கொண்டாள். 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆயிற்று.
என்னால் உனக்கு எவ்வளவு கஷ்டம்
என்று சொன்னவளின் உதடும் கன்னங்களும் இழுத்து கொண்டன. விசித்து விசித்து வந்த அழுகையை உதட்டை கடித்து அடக்கிக் கொண்டாள். இந்த நிலையில் யமுனாவை பார்த்தே அறியாத அவனும் பிரிச்சோடின பார்வையுடன் நின்றான்.
நீயும் ஆரம்பித்து விடாதே, போகலாம் வா
என்று 1 நிமிஷம் கழித்து நகர்ந்தாள் அவள். இரு, போகலாம்.
அங்க போய் கண்டதையெல்லாம் நினைச்சுக்க வேண்டாம்
என்று அவள் சொன்னதை கேட்டு பாபு தலையை குனிந்து கொண்டே நின்றான்.
இந்தா.
என்ன இது?
இத இப்ப பிரிச்சு பார்க்க வேண்டாம், ரயில் கிளம்பினதுக்கு அப்புறம்.
பாபு வாங்கி கொண்டான் நன்றாக ஒட்டிய கவர்.
பையில போனேன், அப்புறம் பார்த்துக்கலாம்
ஏன் இப்போ பார்க்கப்படாதா?
கூடாது.
யார் யாரோ ஸ்டேஷனில் நிற்பவர்கள் அவர்களை பார்ப்பது தெரிந்தது. பாபு பேசாமல் அவளோடு நடந்தான். வண்டி புறப்படுகிற வரையில் யாருக்கும் என்ன பேசுவதென்றே தோன்றவில்லை.
உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்துக்கும், குளிர் அதிகம், சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பாடு இல்லை. ஒரேடியாக மல்லுக்கு நின்று சரீரத்தை கெடுத்துடாதீர், அடிக்கடி லெட்டர் போட்டுன்றோம்.
ஊதல் கேட்டது. வரட்டுமா அண்ணா?
சரி,
ராமுவின் சீடர்களிடம் சொல்லிக்கொண்டான் பாபு. வரட்டுமா என்று அருகே வந்து ஜன்னலில் கை வைத்த யமுனாவின் விரலை அழுத்தினான்.
ஜாக்கிரதையா போயிட்டு வா.
யமுனா அந்த கூட்டத்தின் நடுவில் புஷ்பம் போல நின்று கொண்டிருந்தாள். ராமு நின்று கொண்டிருந்தார். அவரை சுற்றி இரண்டு மூன்று ரசிகர்கள் ரயிலடியில் சந்தித்தவர்கள் அவர் திரும்புவதற்காக காத்திருப்பது போலிருந்தது. பல கைகள் உயர எழுந்து யார் யாருக்கோ விடை தந்து கொண்டிருந்தன. ராமு, யமுனா எல்லோரும் பார்வை புலத்தை விட்டு அகன்றார்கள். தண்டவாளங்களை மாறிச் செல்கிற ஓசை கேட்டுக்கொண்டே இருந்தது. பக்கத்து லயனில் இருந்த என்ஜின் பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தது. அதுவும் போய்விட்டது. உட்கார்ந்ததும் உரையை கிழித்தான் அவன். இரண்டு கடிதங்கள்.
பாபுவுக்கு வணக்கம் பல. காஞ்சிபுரம் புறப்படுகிற முதல் நாளே அப்பாவுக்கு எல்லாவற்றையும் எழுதிவிட்டேன். அப்பாவை ஏமாற்றுகிறதா? எதற்காக ஏமாற்றுகிறது? என்ன வேண்டுமானாலும் ஆய்விட்டு போகிறது என்று எழுதிவிட்டேன். அப்பா எனக்கு எழுதிய பதில் இதோ இருக்கிறது. நாலா நாள் வந்தது. நீ கோபப்படும்படியாகவோ வருத்தம்படும்படியாகவோ ஒன்றும் செய்கிற உத்தேசம் இல்லை எனக்கு. எப்படி பத்மாசினியை ஏமாற்ற முடியவில்லையோ அதே போல் பாபுவின் அப்பாவையும் எனக்கு ஏமாற்ற முடியவில்லை. இப்போது நிம்மதியாக இருக்கிறது. இப்படிக்கு யமுனா.
இன்னொரு கடிதத்தை பிரித்தான் பாபு. ஸ்ரீமதி யமுனாவுக்கு அநேக ஆசீர்வாதம். கடை தெருவுக்கு போனபோது வழியில் தபால்காரன் உன் கடிதத்தை கொடுத்தான். ஆகையால் இங்கு வேறு ஒரு பிராணிக்கும் ஒன்றும் தெரியாது. உன் கடுதாசை பார்த்த பிறகு நாலந்து நாள் குழப்பமாகவே இருந்தது. ஒன்றும் புரியவில்லை. என்னென்னமோவெல்லாம் யோசனைகள் வந்துதான் தீரும். ஈஸ்வரியை நினைத்து நினைத்து பார்த்து கொண்டிருந்தேன். எதுவும் எப்போதும் இந்த பிரபஞ்சத்தில் புதிதில்லை என்ற பிரஜை எனக்கு இருந்தால் கூட இந்த விஷயம் கொஞ்சம் குழப்பத்தை தான் கொடுத்தது. வேறு ஒரு காரணமும் இல்லை. குடும்பத்தை பாதிக்கிறது போல தோன்றுகிற விஷயம் இது. வீட்டில் இருப்பவர்களிடம் பக்குவமான காலத்தில்தான் சொல்ல வேண்டும். இவ்வளவு பெரிய பொறுப்பை எனக்கு வைத்து போன பாபு என்னிடம் சொல்லியிருக்கலாம். இத்தனை சுய இச்சை கொடுத்தும் அவன் என் மனதை புரிந்து கொள்ளவில்லையே, தெரிந்து கொள்ள பிரயத்தனப்படவில்லையே என்ற வருத்தம்தான் எனக்கு. கூச்சத்தினால் பேசாமல் இருந்திருப்பான். பெற்றவர்களை இந்த சின்ன விஷயங்களால் கலக்கிவிட முடியாது. பெற்றவர்களும் சந்ததிகளுக்கும் அதுதான் வித்தியாசம். இவ்வளவு கௌரவ புத்தியும் நேர்மையும் யோசனையும் இருக்கிற உன்னிடம் யாரையும் ஒப்படைக்கலாம். அந்த மனசு பழுதாகிவிடாது. அதற்கு மாறாக நல்ல பிரகாசம்தான் அடையும். டிசம்பர் கடைசியிலோ பொங்கலுக்கோ லீவு விட்டால் நீ இங்கு வந்து இருந்து விட்டு போகவும். இந்த வயசு காலத்தில் எனக்கும் அதைரியமாகத்தான் இருக்கிறது. பாபு இல்லாத போது யாரையாவது பார்த்து தைரியப்படுத்தி கொள்ள வேண்டும் போல் இருக்கிறது. உன் அம்மாவின் கஷ்டம் ஒரு வழியாக தீர்ந்து விட்டது. பாபு சொல்லியிருப்பான், நீ கடிதமே போடவில்லை என்று வருத்தப்படுகிறாள். இனிமேல் என்ன, கடிதம் போடு அவளுக்கு. ஆசீர்வாதம், வைத்தி. நாலந்து தடவை வாசித்துவிட்டு கலங்கிய கண்ணை திருப்பி வெளியே பார்த்தான் பாபு. ரயில் தடதடவென்று பெரிய இறைச்சலுடன் விரைந்து கொண்டிருந்தது. அடிவாரத்தில் பூமியும் வானமும் உண்மையாகவே சேர்ந்து விட்டது போல் இருந்தது. அப்பா எவ்வளவு பெரியவர்! ஸ்டேஷன் பிளாட்பாரத்தை விட்டு வண்டி வளைந்தபோது யமுனாவின் உருவம் மறைவது கண்முன் நிற்கிறது. அவள் இளமை மறைவது போல் இருந்தது. வெண்கலச் சிலை போல் அவள் அசைவற்று நின்றது.
மோகத்தை காலடியில் மிதிப்பது போல் இருந்தது. அடி வானத்தில் உள்ள மரங்கள் கூட நகர்ந்து வந்தன. வானையும் விண்ணையும் சேர்த்தன அம்மரங்கள். பூமி வானை தொட்டது, வானம் பூமியை தொட்டது. ஐப்பசி காற்று ஜில் என்று வீசியது. முற்றும் மோகமுள் தி ஜானகிராமனின் மோகமுள் கடைசி அத்தியாயம் நிறைவடைந்தது.